No, ahora vaga, ya la sigo. Ese Cristo no me tiene al pie si quiere. Hoy ven al toro que magre, se le tuye en pardo. Mudel tuye de tiene, en un tito en el tiar. En un tito en el tiar.
Thank you. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த பரிசுத்தமான இந்த ஒரு நாள் ஆராதனை காரணமாக நாம் கண்களை மூடி மௌன ஜெபம் செய்வோம். அமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களோடு பேசுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த பரிசுத்தமான இந்த ஒரு நாளுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வரவேற்கிறேன். தேவனாகிய கர்த்தர் வந்திருக்கிற யாவரையும் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தோடு அவர் நம்மை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க போறோம். முன்பாக நம்முடைய துதிப்பாடல் புத்தகத்திலிருந்து 112வது பாடலை நாம் பாடுவோம். நம்முடைய துதிப்பாடல் புத்தகத்திலிருந்து 112வது பாடல். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களோடு பேசுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளில் கூட அவருடைய சமூகத்துக்குள்ளாக பிரவேசிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தும். தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆஸ்வதிக்க வேண்டும். அனுகூலமான காரியங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். இன்று வரை நம்மை கண்மணியை போல பாதுகாத்து வந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெபம் செய்வோம். தொடக்க முதல் முடிகிற வரைக்கும் நீ கரமே வரை நடத்த வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீரே ஆசீர்வதி, நீரே ஆசீர்வதி, நீரே ஆசீர்வதி ராஜா. தடைகள் நீக்கி போடுகிற தேவனே, அதில் இருக்கிற ஒவ்வொரு தடைகளின் கத்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீர் எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. அவருடைய அசோகம் தடைகளை போடுகிற அபிவாயத்தில் ஒவ்வொரு தடைகளையும் நாமத்தினாலே உங்களோட பேசுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபினாலே இன்னமாக இந்த பசுத்தமான இந்த ஒரு நாளுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வரவேற்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தோடு நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பெரிதான கிருபினாலே இந்நாள் வரைக்கும் அவர் நம்மை கண்மணியைப் போல பாதுகாத்து வந்திருக்கிறாரு. எந்த ஒரு வாதைகள் நம்மை அணுகாதபடி அவர் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறாரு. அதற்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். தேவனாகிய கர்த்தர் இனி வரப்போற காலங்களிலும் அவர் நம்மை பாதுகாப்பார், வழி நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு தொடர்ந்து நாம் அவரை தேடுவோம், அவரை விசுவாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் ஒரு அனுகூலமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை செய்வார் என்று சொல்லி நம்மை விசுவாசிப்போம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையாக எரிகோவின் மூன்று நிலைகள் என்கிற ஒரு தலைப்பிலே உங்கள் மத்தியிலே நான் பேசுகிறேன். எரிகோவின் மூன்று நிலைகள் என்கிற ஒரு தலைப்பிலே உங்கள் மத்தியிலே நான் பேசுகிறேன். வேதத்திலே நாம் பார்க்கும்போது அநேக இடங்கள் ஊருடைய பெயர்கள் வேதத்திலே இடம்பெற்றிருக்கிறது. இந்த எரிகோ என்கிற பெயரானது வேதத்தில் அதிகமான இடங்களிலே பழைய ஏற்பாட்டாக இருக்கட்டும் புதிய ஏற்பாட்டாக இருக்கட்டும் எல்லா இடங்களிலும் அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு இடமாக அந்த எரிகோ இருக்கிறது. அதே மாதிரி எருசலேம் என்கிற ஒரு பெயரும் ஒரு இடமும் வேதத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே வருகிறது. இது இரண்டுக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. வேதத்திலே பார்க்கும்போது ஆவிக்குரிய பிரகாரமாக எரிகோ என்பது பாவத்துக்கு ஒப்பனையாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. பசுத்தத்திற்கு எருசலேமை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு ஒரு ஒரு எரிகோ என்கிற ஒரு மூன்று நிலைகள் குறித்து நாம் இங்கு பார்க்க போகிறோம். மூன்று சம்பவங்கள், எரிகோவில் நடந்த மூன்று சம்பவங்களை குறித்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு மனிதனாக வந்திருக்கிற போது கூட அதிகமான எரிகோவுக்கு தொடர்ந்து அவர் பயணமாகியிருக்கிறாரு. நிறைய இடங்களுக்கு அவர் சென்றிருக்கிறாரு. அதில் முக்கியமான ஒரு இடமாக இந்த எரிகோ என்கிற ஒரு பட்டணம் சொல்லப்பட்டிருக்கு. இது பழைய ஏற்பாட்டு உபாகமத்திலிருந்தே அந்த எரிகோ குறித்து ஆதியாக நிறைய இடங்களிலே இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இதை பார்க்கும்போது இது பேச்ச மரங்களின் பட்டணம் என்று சொல்லி உபாகம் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கு. நிறைய சம்பவங்கள் இதில் நடந்திருக்கிறது. ஆனால் ஒரு அதிகமான பாவம் செய்கிற ஒரு இடமாக இந்த எரிகோ குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இங்கு வேதத்திலே பார்க்கும்போது பெத்தேல் என்கிற ஒரு இடமும் கூட பாவம் நடந்த ஒரு அநேக பாவங்கள் நடக்கக்கூடிய ஒரு ஊராக ஒரு பட்டணமாக பெத்தேலை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு. சில இடங்களிலே அது ஆசீர்வாதமான ஒரு இடமாக இருக்கிறது என்று கூட பெத்தேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி எரிகோவிலும் சில நல்ல சம்பவங்கள் நடந்திருக்கிறது, சில தவறான செயல்களும் எரிகோவிலே நடந்திருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கும்போது மூன்று நிலைகள், எரிகோவில் நடந்த மூன்று நிலைகள் நாம் பார்க்கும்போது முதலாவது நிலை, முதலாவது சம்பவம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மார்க்கு புத்தகம் பத்தாம் அதிகாரம், மார்க்கு புத்தகம் பத்தாம் அதிகாரம் 46 வசனம், மார்க்கு புத்தகம் பத்தாம் அதிகாரம் 46 வசனம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயின் குமாரனாகிய பத்திமையு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. என் வேதத்திலே பார்க்கும்போது பத்திமையு என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பின்பு அவர் எரிகோவுக்கு வந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. அது மட்டுமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்கள் எல்லோரும் இந்த எரிகோவுக்கு வந்திருக்கிறார்கள். எரிகோவை விட்டு அவர்கள் புறப்படுகிற போது பத்திமையு என்கிற ஒரு குருடனை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கு. வேதத்திலே பார்க்கும்போது அநேக பெயர்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பெயர்கள், பெயர் மட்டுமே சொல்லப்பட்டிருக்கும். அவருடைய பெற்றோர்கள், எந்த ஊர், வம்சம் எதுவுமே சொல்லப்பட்டிருக்கிறாரு. ஆனால் இங்கே நான் பார்க்கும்போது பத்திமையு என்கிற திமையுவின் குமாரனாகிய பத்திமையு என்கிற ஒரு குருடன் வழியருகே பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கேன். வேதத்தில் பார்க்கும்போது ஒரு ஒரு பிச்சைக்காரனுடைய ஒரு பெயர் தன்னுடைய பெற்றோரோடு இந்த வேதத்திலே இடம்பெற்றிருக்கிறது. ஏன் என்று சொன்னால், கர்த்தராக இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கவே இந்த உலகத்திற்கு அவர் வந்திருக்கிறார். இந்த எரிகோவிலே நடந்த சம்பவமாக இது சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பாவம் நிறைந்த ஒரு இடத்திலே ஒரு ஒரு பரிசுத்தமான தேவனை தேடக்கூடிய ஒரு ஒரு மனிதனாக இந்த பர்த்திமை இருக்கிறான் என்று வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. வேதத்தில் நிறைய பேர் எரிகோல் இருந்திருக்கிறார்கள், நிறைய சம்பவங்கள் வேத எரிகோல் நடந்திருக்கிறது. ஆனால் ஒரு பிச்சைக்காரன் என்று வேதம் சொல்லுது. அவன் இயேசுவை அழைக்கிறான். வேதத்திலே பார்க்கும்போது ஒரு பிச்சைக்காரன் இயேசுவை அவன் அழைக்கிறான், தாவீதின் குமாரனே என்று அவன் அழைப்பதை நம்ம பார்க்கிறோம். நாம் சிந்தித்து பார்ப்பேனும், இன்றைக்கு நிறைய உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய படித்தவர்கள் அறிவாளிகள் எல்லோரும் இருக்கிறார்கள். ஆனால் ஒன்றும் படிக்காது, ஏன் சொன்னால் அவன் குருடன் என்று வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு ஒரு குருடன் தாவீதின் குமாரனே என்று எப்படி அழைக்க முடியும்? ஏன்னா வேதத்திலே பார்க்கும்போது தாவீது ஆவிக்குரிய பிரகாரமாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு ஒரு ஒரு தகப்பனாக தாவீது வம்சத்திலே கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. யூதாவின் ராஜ சிங்கம் என்றெல்லாம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தாவீதினுடைய வம்சத்தில் இருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுது தாவீதின் குமாரனே என்று இயேசு கிறிஸ்துவை அவன் அழைப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா எப்படி அவன் அழைத்திருக்கிறான், எப்படி அவன் தாவீதின் குமாரன் என்று இயேசுக்கு தெரியும், அதாவது அந்த பத்திமை என்ற கூடனுக்கு தெரியும். நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு நம்ம எல்லாம் தெரியும், வேதத்தை படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், சபைக்கு வருகிறோம். ஆனாலும் ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வம்ச வரலாறு இயேசு கிறிஸ்து குறித்து இன்னும் அதிகமாக நிறைய பேர் நம்ம தெரியாமலே இருக்கிறோம். ஏன் சொன்னா வேதம் சொல்லுது அவர்கள் கண்கள் இருந்தும் காணாமல் இருக்கிறார்கள், காதுகள் இருந்தும் கேளாமல் இருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்பேனும், காதுகள் இருக்கிறது, கண்கள் இருக்கிறது, ஆனால் கட்டப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு சபைக்கு வருகிறவர்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கிற எல்லோருமே கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்ல முடியாது, எல்லார் காதுகளும் திறக்கப்பட்டிருக்குது என்று சொல்ல முடியாது. ஏன்னா வேதத்திலே பார்க்கும்போது பர்த்திமை என்ற ஒரு குருடன் தாவீதின் குமாரனை என்று அவன் அழைக்கிறான். அப்படின்னா ஒரு ஒரு கேள்வி ஞானத்தினாலே அவன் இயேசுவை அழைப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை அவன் அறிந்தது கிடையாது, பார்த்தது கிடையாது. ஆனால் இயேசு இந்த உலகத்திலே வந்திருக்கிற போது அவர் செய்த அற்புதங்கள் எல்லா இடங்களுக்கும் அந்த செய்தி எல்லாருக்கும் போகிறது. அப்போ பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய காதுகளிலும் அந்த செய்தி போகிறது. இயேசு கிறிஸ்து என்ற ஒரு தேவன் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாரு, நிறைய நோயாளிகளுக்கு அவர் சுகம் கொடுக்கிறாரு, தீர்க்க முடியாத நோய்களுக்கும் அவர் தீர்வு கொடுக்கிறாரு, நிறைய சத்தியங்களை அவர் பேசுகிறார் என்ற செய்தி உலகம் முழுவதும் அன்றைக்கு இருக்கிற தேசங்களிலே பல இடங்களுக்கு அது செல்கிறது. அப்படி செல்கிற போது இந்த பர்த்திமை என்ற கூடலுக்கும் அது அந்த செய்தி செல்கிறது. செல்கிற போது அவன் விசாரிக்கிறான், யார் அந்த இயேசு கிறிஸ்து என்றால் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு ஒரு 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 பொருளை வாங்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம நிறைய இடங்களிலே நாம் விசாரிக்கிறோம். ஏன்? அது தரமாக இருக்க வேண்டும், நல்லதாக இருக்க வேண்டும், நான் ஏமாறக்கூடாது என்று சொல்லி நம்ம விசாரித்து அந்த பொருளை வாங்குகிறோம். சில வேளையிலே அதிலும் கூட நம்ம ஏமாந்து போகிறோம். ஆனால் நாம் சிந்தித்து பார்ப்போம், ஏன் விசாரிக்கிறோம்? கெட்டு போகக்கூடாது, தவறான பொருட்களை வாங்கக்கூடாது என்று சொல்லி நம்ம விசாரிக்கிறோம். அப்போ இங்க நான் பார்க்கும்போது அதையெல்லாம் உலகத்துக்குரிய பொருட்கள், அழிந்து போகக்கூடிய பொருளை நம்ம விசாரிக்கலாம், விசாரிக்காமல் போகலாம். ஆனால் அது எல்லாமே அழிந்து போகக்கூடிய ஒரு பொருள். ஆனால் சதா காலமும் நித்திய காலமாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ரட்சிப்பை கொடுக்கிற ஒரு தேவனை குறித்து நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமா என்பது நாம் சிந்தித்து பார்ப்போம். இப்போ இங்கே நான் பார்க்கும்போது இந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் விசாரித்திருக்கிறான். அதனால் தான் தாவீதின் குமாரனே என்று அவன் அழைக்கிறான். இப்போ இயேசு கிறிஸ்து கண்ணு தெரியலாம் பரவாயில்ல, காது கேட்கலாம் பரவாயில்ல, இயேசு குறித்து அறிந்து கொள்ளுகிற அந்த உணர்வு அந்த பர்த்திமை கூடலுக்கு இருக்கிறது. இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கிறோம், நமக்கு கண்கள் இருக்கிறது, காதுகள் இருக்கிறது, பலன் இருக்கிறது, இயேசுவை அறிந்திருக்கிறோமா? நீ அறிந்திருக்கிறாய் என்று சொன்னால் வேதம் சொல்லுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நீ அறிந்திருக்கிறாய் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யம் எது என்பதை நீ புரிந்து கொள்ள முடியும். அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்கிற இந்த சபைக்கு நான் வருகிறனா, ஆராதனைக்குள்ளாக நான் கலந்து கொள்ளுகிறனா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் கர்த்தருடைய வருகையினுடைய அடையாளத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அது பூமி அதிர்ச்சியாக இருக்கட்டும், கொள்ளை நோயாக இருக்கட்டும், இயற்கையினுடைய சீற்றமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, உலகத்தினுடைய எல்லா தோற்றங்களும் இயேசுடைய இரண்டாம் வருகையே வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அப்போ இன்றைக்கு உலகத்திலே சபைகள் சாத்தப்பட்டிருக்கிறது, ஆராதனைகள் நடைபெறவில்லை. இன்றைக்கு நம்முடைய சபைகளிலும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு சூழ்நிலை இந்த உலகத்தில் இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கிற அந்த இயேசுவை, நான் அறிந்து கொண்ட அந்த சபையை நான் என்ன செய்கிறேன், தேடக்கூடிய உணர்வு இருக்கிறதா? அப்படின்னா இன்றைக்கு தடைகள் இருக்கலாம், இன்றைக்கு அரசாங்கம் சபைகளை கூட்டப்பட்டிருக்கலாம், இது அரசாங்கத்தினுடைய கட்டளை, ஒருவேளை அது அது சரியோ தவறோ அது அப்புறம். ஆனாலும் இன்றைக்கு சபைகள் மீண்டுமாக திறக்கப்படும் போது நான் எப்படி நடந்து கொள்ளுகிறேன் என்பது மிக முக்கியம். ஏன்னா வேதத்தில் பார்க்கும்போது சிலர் சபையை விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் என்று எபிரேயர் புத்தகம் 10:25 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு நான் கடந்த காலங்களிலே சபைக்கு வராமல் இருந்திருக்கலாம், என் சூழ்நிலை, உலகத்தினுடைய சம்பவங்கள், இந்த உலகத்திலே தேவனை தேடாதபடி ஆராதனை கலந்து கொள்ளாதபடி என் வாழ்க்கையிலே தடைகள் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு சூழ்நிலைகள் மாறும்போது, ஆராதனைகள் நடைபெறும் போது, சபைகள் திறக்கப்பட்டிருக்கிற போது நான் என்ன செய்ய வேண்டும்? கண்டிப்பாக சபைக்கு நான் வர வேண்டும். ஏன்னா வேதத்தில் பார்க்கும் போது இந்த மனிதன் கேள்விப்பட்டிருக்கிறான், கேள்விப்பட்டும் கூட இயேசு யார் என்று சொல்லி அவன் பூர்வ பாதை எது என்று விசாரித்திருக்கிறான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே சபைக்கு வருவதற்கு அதிகமான முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய விஞ்ஞான வளர்ச்சினாலே நிறைய சத்தியங்கள், நிறைய செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அது அது இன்டர்நெட்டாக இருக்கட்டும், வலைதளமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா செய்திகளும் கேட்டுட்டே இருக்கிறோம். அதெல்லாம் ஒரு 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 வகையான தன்மை தான். அது முழுமையான ரட்சிப்பு கிடையாது, முழுமையான சத்தியம் கிடையாது. ஏன்னா வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அப்போ சபைக்கு வந்து தான் நான் ஆராதனைக்கு கலந்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், வழக்கத்தின்படியே அவர் ஓய்வு நாளை அனுசரித்தாரு என்று லூக்கா 4:16 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வழக்கத்தின்படியே அவர் அனுசரித்திருக்கிறாரு. அப்போ இன்றைக்கு நாமும் வழக்கத்தின்படி ஆராதனைக்கு சபைக்கு நான் வர வேண்டும். அதனாலே நான் வீட்டிலே இருக்கிறேன், டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன், டிவிலே நான் செய்தி கேட்கிறேன், என் செல்போனிலே நான் செய்தி கேட்கிறேன் என்று சொல்வது எல்லாமே தவறானது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதற்காக நாம் அழைக்கவில்லை. ஏன்னா வேதம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபைக்கு சென்றார். வேதத்திலே சொல்லப்பட்ட அநேக பேர்கள் சபைக்கு சென்றிருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு சபைக்கு நான் அதிகமான முக்கியத்துவத்தை நான் கொடுக்க வேண்டும். இப்போது வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது அந்த பர்த்திமை என்கிற ஒரு குருடன் இயேசுவை அழைக்கிறான். அழைக்கிற போது கூட இருந்த சீசர்கள் அவனை அதட்டுகிறார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அதட்டுகிறாங்க? ஒரு ஒரு வல்லமை உள்ள ஒரு தேவன், அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு தேவன், நாங்களே அவர் கூட பேசுறதுக்கு பயப்படுறோம், நாங்களே அவர் கூட போவதுக்கு பயப்படுறோம். ஆனால் இவர் சாதாரண பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன் தாவீதின் குமாரனை என்று கூப்பிடுகிறான் என்று சொல்லி அவரை கூப்பிடாதபடி அவனை அதட்டுகிறார்கள், தடை செய்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது மார்க்கு புத்தகம் 10:48 48 அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள், அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். சிந்தித்து பார்ப்பேன், முன்னிலும் அதிகமாக அவனை இயேசுவை கூப்பிட்டான் என்று வேதம் சொல்லுது. அவரை கூப்பிடக்கூடாது என்று சொல்லி தடை செய்கிறார்கள். ஏன் இயேசுவை கூப்பிடக்கூடாது என்று தடை செய்கிறார்கள்? ஆனால் வேதம் சொல்லுது, முன்னிலும் அதிகமாக அவரை கூப்பிட்டான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு சபைகள் திறக்கப்பட்டிருக்கிறது, முன்னிலும் அதிகமாக சபைக்கு வருவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஏன்னா வேதத்திலே பார்க்கும்போது கடந்த காலங்களிலே சபைகள் ஆராதனை நடந்திருக்கிற போது நான் சரியாக வராமல் போயிருக்கலாம், என் சந்தர்ப்பங்கள் என் சூழ்நிலைகள் வராமல் ஒருவேளை நான் போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு மீண்டுமாக சபைகள் திறக்கப்படும் போது தடை இருக்கிறது என்பதற்காக நான் வீட்டிலே உட்கார்ந்திருக்க முடியாது. என வேதத்திலே பார்க்கும் போது அவன் அதட்டினார்கள், இயேசுவிடத்தில் வருவதற்கு அவனை அதட்டினார்கள். ஆனாலும் வேத சொல்வது, முன்னிலும் அதிகமாக அவன் இயேசுவை கூப்பிட்டான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஏன்? தடைகளை உடைத்து எரிந்து நீ வெளியே வர வேண்டும். ஏன் சொன்னா, நீ வீணான பொருளை தேடவில்லை, வீணான ஆராதனையை கலந்து கொள்ளவில்லை, வீணான தெய்வத்தை நீ தேடவில்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுவதற்காக நீ உலகத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய். இந்த உலகத்திலே நீங்கள் பாருங்கள், வேத சொல்வது, எனக்கோ அவர்கள் வீணான ஆராதனை செய்தார்கள் என்று எரேமியா புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இந்த உலகத்தை நீங்கள் பார்க்கும்போது அநேக ஜனங்கள் வீணான ஆராதனைகளை இந்த உலகத்திலே செய்து கொண்டிருக்கிறார்கள், வேதத்திலே இல்லாததை இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கும் இயேசுக்கும் அதிகமான தொடர்பு இருக்கிறது, இந்த சத்தியம் எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி தவறான சத்தியங்களை இந்த உலகத்திலே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மனிதனை பார்க்கும்போது தடைகள் இருந்தாலும் அதையெல்லாம் உடைத்து எரிந்து இன்னும் அதிகமாக அவன் கூப்பிட்டான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கணும், நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பர்த்திமை கூடரை போல முன்னிலும் அதிகமாக ஆராதனைக்கு நீ வர வேண்டும், முன்னிலும் அதிகமாக நீ ஜெபிக்க வேண்டும், முன்னிலும் அதிகமாக தேவனுக்கென்று காணிக்கைகளும் தசமபாகம் நீ கொடுக்க வேண்டும். ஏன்னா வேத சொல்லுது அதுதான் வளர்ச்சி. ஏன்னா முன்னிலும் அதிகமாக அவன் கூப்பிட்டான். இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு நேரத்திலே நான் வந்திருக்கிறேன். ஏன் சொன்னா கடந்த மாதங்களிலே என்னாலே ஆராதனைக்குள்ளாக பிரவேசிக்க முடியவில்லை, ஆராதனை நடைபெறவில்லை. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் மீண்டுமாக ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி இன்னும் அதிகமாக ஆராதனைக்குள்ளாக கலந்து கொள்வதற்கு நான் வர வேண்டும். தடைகள் இருக்கலாம், வாதைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்போ இந்த மனிதன் எத்தனை பேர் என்னை அதற்றினாலும், எத்தனை தடைகள் எனக்குள்ளே வந்தாலும் முன்னிலும் அதிகமாக அவன் கூப்பிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு நாமும் இன்னும் அதிகமாக அவரை கூப்பிடக்கூடிய தேவனாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்போது இயேசு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு 49 வசனம், இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னான். சிந்தித்து பார்க்க வேண்டும், இயேசு நின்று, ஒரு வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நிற்கிறார். யாருடைய சத்தத்தை கேட்டு, சாதாரண இந்த உலகத்தின் பார்வையிலே பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற ஒன்றும் அறியாத ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்டு இயேசு நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. காற்றையும் கடலையும் படைத்த தேவன், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்ன ஒரு தேவன் ஒரு சாதாரண குருடனுடைய சத்தத்தை கேட்டு நின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், பர்த்திமையில் ஒரு சத்தத்தை கேட்ட தேவன் இன்றைக்கு நம்முடைய சத்தத்தையும் அவர் கேட்கிறார். ஏன் சொன்னா முன்னிலும் அதிகமாக நீ ஆராதனைக்குள்ளாக வருகிறாயா, முன்னிலும் அதிகமாக நீ ஜெபிக்கிறாயா, முன்னிலும் அதிகமாக நீ காணிக்கைகளும் தசமபாகத்தையும் கர்த்தருக்கு கொடுக்கிறாயா, இன்னும் அதிகமான விசுவாசத்தை தேவனுக்கு நீ செலுத்துகிறாயா என்று அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனாலே இதான் வளர்ச்சி. அப்போ நம்முடைய விசுவாச வாழ்க்கை வளர்ச்சியை நோக்கி நான் செல்ல வேண்டும். ஆரம்பத்தில் இருந்த வளர்ச்சி குறைவாக இருக்கிறது, இன்றைக்கு ஒரு புது பலத்தோடு புது பொலிவோடு நான் ஆராதனையிலே கலந்து கொள்வதற்கு நாம் சீக்கிரமாக சபைக்கு நான் வர வேண்டும் என வேதம் சொல்லுது. இந்த மனிதன் முயற்சி செய்கிறான், முன்னிலும் அதிகமாக அவன் கூப்பிட்டான். நீ முயற்சி செய்கிற போது கர்த்தர் உன் சத்தத்தை நின்று கேட்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். நீ ஆராதனைக்கு வரவில்லை என்று சொன்னான், சபைக்கே நீ வரவில்லை, நான் வீட்டிலே ஜெபிக்கிறேன், எனக்கு வீட்டிலே கர்த்தருடைய வார்த்தைகள் வருகிறது என்று சொல்லி நீ நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அது எல்லாமே வீணானது, அது எல்லாம் உன்னை ரட்சிப்புக்கு கடந்து செல்லாது. ஏன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்போ சபை என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது, அது தேவனுடைய சரீரமாக இருக்கிறது. அந்த ஆராதனைக்கு நான் கலந்து கொள்ள வேண்டும். அல்லது வீட்டிலே வசதி வாய்ப்புகள் இருக்கு, சத்தியத்தை கேட்பதற்கு ஜெபிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது என்பது உண்மை. ஆனாலும் அதை கேட்பதனால தவறு என்பது தவறு இல்லை, தவறு கிடையாது, எங்கெல்லாம் சத்தியத்தை கேட்கலாம். ஆனாலும் சபை நடந்திருக்கிற போது, சபையில ஆராதனை நடக்கிற போது நான் வீட்டிலே ஜெபிக்கிறேன் என்பது ஒரு தவறான உபதேசம், தவறான சத்தியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அதை விரும்பவில்லை. இப்போது அவன் உன்னிலும் அதிகமாக கூப்பிட்ட போது இயேசு நின்றார் என்று வேதம் சொல்லுது. நின்று அவனை கிட்ட வர அழைத்து வர சொன்னார். அப்போது அவருடைய சீஷர்கள் சென்று அவனை அழைத்து வர போறாங்க. போகும்போது வேதம் சொல்லுது, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். வேதத்தில் பார்க்கும் போது திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார். யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சிந்தித்து பார்க்கணும். 50 வசனம் சொல்லுகிறது, உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை கயிற்று எரிந்து விட்டு எழுந்து இயேசு இடத்திலே வந்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்? சிந்தித்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற மனிதன், கண்ணு தெரியாத ஒரு மனிதன், அவனுடைய வாழ்க்கையிலே அதிகமான உடைகளை அவன் அணிய முடியாது, அதிகமான மாடலான விதவிதமான அந்த உடைகளை அவன் அணிய முடியாது, ஏதோ கிடைப்பதை அவன் அணிந்து கொள்ள வேண்டும். வேத சொல்லுது அவன் உடனே என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மார்க் புத்தகத்தை பார்க்கும்போது அதிக இடங்களிலே உடனே உடனே என்று சொல்லி நிறைய இடங்களில் வந்து கொண்டே இருக்கும். ஏன்? ஏன்னா மார்க் புத்தகம் ஒரு வேலைக்காரனுக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கர்த்தருடைய எஜமானாக இருக்கிற கர்த்தருடைய வேலைகளை செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். இந்த மனிதனை பார்க்கும்போது எனக்கு கண்ணு தெரியல, நீங்க போங்க, நான் பொறுமையாக வருகிறேன் என்று அவன் சொல்லவில்லை. இயேசு அழைக்கிறார் என்று சொல்லும் போது அவனுக்கு சந்தோஷம் வருகிறது. அவன் வாழ்க்கையிலே திடன் கொண்டு அவன் எழுந்து உடனே தன் மேல் வஸ்திரத்தை எரிந்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரோ தேசமானது ஒரு தட்பவெப்ப நிலையில நாம் சிந்தித்து பார்க்கும்போது மேற்கே மத்திய தரைக்கடல் இருக்கிறது, தெற்கே நான் பார்க்கும்போது நிறைய பாலைவனம் இருக்கிறது. நிறைய இடங்களில் பாலைவனம், கடல், இது கலந்த ஒரு தேசமாக அந்த இஸ்ரேல் தேசம் இருக்கிறது. அப்போது இரவு நேரத்திலே அதிகமான குளிர் அடிக்கக்கூடிய ஒரு ஒரு சந்தர்ப்பம். ஏசுனா மத்திய திரைக்கடலிலிருந்து அதிகமான காற்றானது அந்த இஸ்ரேல் தேசத்தில் வீசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பகலில் பார்த்தோன்னா வெயிலாக இருக்கும், நைட்டில் குளிராக இருக்கும். இப்போ இந்த பிச்சைக்காரனை பார்க்கும்போது அவன் அணிந்திருக்க வேண்டியது அவசியம். துணி என்பது அவன் வாழ்க்கையில் மிக அவசியமானது. அப்போ அதை போர்த்து கொள்வதற்கான ஒரு ஒரு வாய்ப்பாக அந்த மேல் வஸ்திரத்தை அவன் அணிந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இயேசு அழைக்கிறார் என்று சொல்ல போது அந்த வஸ்திரத்தை தூக்கி எரிந்துவிட்டு அவன் இயேசுனிடத்திலே வருவதை நாம் பார்க்கிறோம். ஓ, இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுக்காக உடனே நாம் செய்ய வேண்டும், உடனே ஆராதனைக்குள்ளே வர வேண்டும், உடனே ஊழியத்தை செய்ய வேண்டும், உடனே ஜெபிக்க வேண்டும். எது நடத்தாலும், எது நடக்கிறோமோ அதை காலதாமதம் செய்யாமல் இயேசுக்கு உடனே செய்ய வேண்டும். இயேசுன்னா அவர் எஜமான். நாம் எல்லாம் அவருடைய வேலைக்காரர்களாக நாம் இருக்கிறோம். எஜமானுடைய வேலையை செய்வதுதான் எஜமானுக்கு பிரியமாக இருக்க முடியும். இந்த மனிதனை பார்க்கும்போது உடனே இயேசுவிடத்தில் வந்து அவன் என்ன செய்கிறான் என்று நாம் சிந்தித்து பார்க்கணும். இயேசு அவனை பார்த்து அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு கேட்கிறார். ஏன் என வேத சொல்லுகிறது, நோயாளிக்கு தான் வைத்தியம் தேவை. அதாவது நோய் உள்ளவர்களுக்கு தான் டாக்டர் தேவை. நான் பரிபூர்ணமாக இருக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு டாக்டர் தேவை. இயேசு நீங்கள் பார்க்கும்போது உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்கிறார். ஏன் கேட்கிறாரு? இயேசுக்கு தெரியாதா? என வேத சொல்லுது, சகலத்தையும் அறிந்திருக்கிற தேவன். ஆனாலும் அவனுடைய வார்த்தையை அவர் எதிர்பார்க்கிறான். அவன் என்ன சொல்ல போகிறான்? வேற ஏதாவது காசு கேட்கிறானா அல்லது சாப்பாடு கேட்கிறானா என்று அவன் எதிர்பார்க்கிறான். ஏன்னா இன்றைக்கு உலகத்திலே இயேசு கிட்ட ஏதாவது கிடைக்கும் என்று தான் நிறைய பேர் போனாங்க. அவருடைய நிறைய பேர் அவருக்கு சாப்பாடு கொடுப்பாருன்னு போனாங்க, நிறைய பேர் அற்புதம் கிடைக்கும் போனாங்க, நிறைய பேர் சத்தியம் கிடைக்கும் போனாங்க. ஆனால் அந்த வகையிலே இந்த பிச்சை காரணம் இதுவரைக்கும் அவன் வாழ்க்கையிலே அநேக பேரிடத்திலே அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். முதல் முறையாக இயேசுவிடத்திலே ரட்சிப்பை கேட்கிறான், சுகம் அடைய வேண்டும் என்று அவன் கேட்கிறான். சிந்தித்து பார்க்க வேண்டும், மற்ற எல்லா இடங்களும் அவன் பணத்தை கேட்டிருக்கிறான், எல்லா இடங்களிலும் அவன் சாப்பாடு கேட்டிருக்கிறான். ஆனால் முதல் முறையாக இயேசுவிடத்திலே சுகம் அடைய வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். அவன் சொல்றான், நான் சுகம் அடைய வேண்டும் என்று, நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். நான் சிந்தித்து பார்ப்பேன். அப்போது இயேசு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. உடனே அவன் பார்வை அடைந்து, எப்படி உடனே நீ அவர்கிட்ட வந்தையோ உடனே அவன் பார்வை அடைந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு நான் சிந்தித்து பார்ப்பேன், நீ எந்த நிலையில் இருக்கிறாயோ அந்த நிலையிலே இயேசு நடத்திலே வா. வேற எதுவுமே அவர் கேட்கல. எரிகோல் இருக்கிறாயா? பாவமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? அப்படி இயேசு கிட்டவா. உன் பாவத்தை எடுத்து போடக்கூடிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு நடத்திலே வருகிறேன் என்று சொன்னான். என்னிடத்துல ஒன்றுமில்லை என்று நீ நினைக்கிறாயா? அந்த ஒன்றுமில்லாத சூழ்நிலையை இயேசு கிட்டவா. ஏதாவது நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீ நினைத்தால் அது தவறானது. இயேசுனா உன்னிடத்துல எது இருக்கிறதோ அதை அதை அது இயேசுக்கு கொடு. அதை அவர் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாக அவர் இருக்கிறார். இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கும்போது, உலக ஜனங்களை நீங்கள் பார்க்கும்போது, அநேக கடவுள்களை தேடி அநேக கோயில்களுக்கு இந்த உலக ஜனங்கள் சென்று கொண்டே இருக்கிறார்கள். காரணம் என்ன? நிறைய பணங்களை செலவு செய்து, நிறைய நேரங்களை செலவு செய்து தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தில் அநேக தவறான தெய்வங்களை அவர்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். நம்ம இந்தியாவில் நீங்கள் பார்த்துட்டு சொன்னால் நிறைய ஜனங்கள் நடந்தே கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர் எல்லாமே நடந்தே போறாங்க. ஏன்? ஒரு தேவனை பார்ப்பதற்காக, எங்கள் தேவனை பார்ப்பதற்காக நாங்கள் போகிறோம் என்று சொல்லி அவர் நடந்தே போகிறார்கள். இன்னொன்று, நிறைய பணங்களை அவர்கள் செலவு செய்கிறார்கள். அந்த கடவுளுடைய உண்டியிலே என்னுடைய பாவத்தை போக்குவதற்காக லட்சக்கணக்கான பணங்களை நாங்கள் செலவு செய்கிறோம் என்று சொல்லி அந்த கடவுளுக்காக அவர்கள் செலுத்துகிறார்கள். அதெல்லாம் ரட்சிப்பு கிடைக்குமா? அதெல்லாம் பாவத்தை மன்னிக்குமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம இந்த எரிகோல் இருக்கிற இந்த பர்த்திமேயு என்ற குருடன் என்ன நிலைமையில இருந்தானோ அதே நிலைமையிலே இயேசுவிடத்திலே அவன் வருகிறான். வந்ததினாலே அவன் சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறான் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பார்வை அடைகிறான். இன்று முதல் சிந்தித்து பார்க்க, இன்று முதல் இயேசுவை அவன் கண்டடைகிறான். இயேசுவிடத்தில் வந்தபோது அவன் பார்வை அடைந்தான் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே எரிகோலே வாசம் செய்கலாம். ஆனால் என் பாவத்தை போக்குவதற்கு எரிகோ உனக்கு ரட்சிப்பு கொடுக்காது. என்ன செய்யலாம்? இயேசுவை நோக்கி நீ வர வேண்டும். எந்த நிலையில் இருக்கிறாயோ அதே நிலையிலே இயேசுவை தேடி வா. அவருக்காக நீ அதிக பணங்களை செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என வேத சொல்லுது. இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள். உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் கொடுக்க தயாராக இருக்கிறார். நீ அவருக்காக எதையும் கொடுக்க தேவையில்லை. ஏன் சொன்னா எல்லாமே அவருக்கு சொந்தமானது. அவர் கரங்களில் இருந்து நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் கிருபையிலே என்று சொன்னார், உலகத்தில் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் நம்மிடத்திலே அவர் எதையும் எதிர்பார்க்காத ஒரு தேவன்தான் அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் நிறைய ஜனங்கள் நீங்கள் பார்க்கும்போது மந்திரம் சூனியம் என்று சொல்லி அநேக நபர்கள் பணங்களை ஏமாற்றி கொண்டே இருக்கிறார்கள். காரணம் என்ன? நாம் சிந்தித்து பார்ப்பேன், விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை, தேவன் யார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் போனதினாலே அநேக ஜனங்கள் அநேக நபர்கள் தவறான தெய்வத்தை சொல்லி தவறான தெய்வத்தினுடைய பெயர்களை சொல்லி உங்களுக்கு மந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த மந்திரத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு 10,000 செலவாகும், ஒரு 20,000 செலவாகும் என்று சொல்ல போது அதெல்லாம் நம்பி அந்த ஜனங்கள் அந்த பணத்தை அவர்களிடத்தை கொடுத்து ஏமாந்து போகிறார்கள். ஏன் சொன்னா வேத சொல்றது இஸ்ரோலுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை குறி சொல்லுதலும் இல்லை. அதனால இன்றைக்கு தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உண்மையான தேவன். நமக்கு எதிராக எந்த ஒரு மந்திரமும் சூனியமும் எந்த ஒரு செய்வனையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தால் சரி எதுவும் நம்மை அணுகாது. இயேசுதான் நீ இயேசுவிடத்திலே வந்திருக்கிறார் என்பதை நீ புரிந்து கொள். இதான் இந்த எருசலேமில் நடந்த ஒரு சம்பவம். அடுத்ததாக இரண்டாவது சம்பவத்தை நான் பார்க்கும்போது லூக்கா புத்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றூராக விற்று போனார்கள். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு, ஒரு நியாயசாஸ்திரி என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவன் இயேசுவிடத்தில் வந்து தன்னை பெரியவனாக காண்பிப்பதற்காக நானே சிறந்தவன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துவதற்காக இயேசுவிடத்திலே அவன் கேட்கிறான். அப்போ இயேசு சொல்றாரு, நாயப்பெருமாணத்தை நீ கற்றுக்கொண்டிருக்கிறார், அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு என்பதை அவன் இயேசு கேட்கிறாரு. அப்போ அவன் சொல்றான், உன்னை நேசிப்பது முழு இருதயத்தோடு உன்னை உன் ஆத்மாவை நேசிப்பது போல நீ மற்றவர்களையும் நேசிக்கணும் அப்படி சொல்லும் போது அதெல்லாம் நான் கை கொள்றேன் அப்படின்னு சொல்றான். அப்போ எனக்கு பின்பாக யாரு என்ற ஒரு கேள்வியை அவன் கேட்கிறான். நான் நீதிமான் என்று காண்பிப்பதற்காக இயேசுல அந்த கேள்வி கேட்கிறான். அப்ப ஏன் சொல்றாரு, ஒரு ஓமையாக சொல்றாரு, எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு ஒரு மனிதன் வருகிறான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இது இரண்டாவது சம்பவமாக நம்ம பார்க்கலாம். எருசலேம் என்பது மேடான ஒரு பகுதி. எருசலேம் என்பது சியோன் நகரம், சியோன் கோட்டை, தாவீதின் நகரம், தேவன் வாசம் செய்கிற ஒரு இடம், சாலமோன் கட்டின ஒரு இடம், சாலமோன் கட்டின தேவாலயம் இருக்கிற ஒரு இடம், தேவன் வாசம் செய்கிற ஒரு இடம், அது மட்டுமல்ல மகாராஜா வாசம் செய்கிற ஒரு இடம் என்று சொல்லி கூட சங்கீத புத்தகம் 48:2 சொல்லுகிறது. இது மகாராஜாவுடைய நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கர்த்தராக இயேசு கிறிஸ்து வாசம் செய்கிற ஒரு இடம் என்று எருசலேமை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு அந்த எருசலேம் என்பது இன்றைக்கு நம்முடைய சபைக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு வருகிறான். அதாவது எருசலேம் என்பது மேலாக இருக்கிற ஒரு ஒரு பட்டணம், எரிகோ என்பது கீழே இருக்கிற ஒரு பட்டணம். அதாவது எருசலேம் என்பது பரிசுத்தத்துக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கு, எரிகோ என்பது பாவத்திற்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மனிதன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு வருகிறான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் வருகிறான் என்று நான் பார்க்கும்போது அவன் வருவது தவறான ஒரு காரியம். ஏன் சொன்னா பரிசுத்தமான ஒரு நகரம், தேவன் வாசம் செய்கிற இடம், அந்த இடத்தை விட்டு பாவம் என்கிற எரிகோ நோக்கி வருகிற போது அவன் திருடர் கையிலே அகப்படுகிறான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சிந்தித்து பார்ப்பேன், கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இங்கு இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய நேரங்களிலே நாம் அதை புரிவது கிடையாது. நான் வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது தேவனுடைய ரத்தத்தால கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் எருசலேமில் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஏசுனா கர்த்தராக இயேசு கிறிஸ்து வாசம் செய்கிற அவருடைய ராஜ்யத்திலே அவருடைய சபையிலே நாம் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்போ எந்த சூழ்நிலைகளிலும் எரிகோ என்கிற பாவத்தை நோக்கி நான் போகக்கூடாது. அப்படி நீ போனால் வேதம் சொல்லுது திருடன் கையிலே நீ அகப்பட்டிருக்கிறாய். அப்ப என்ன நடக்கிறது? வேதத்தில் பார்க்கும் போது அவன் என்ன செய்கிறான், வஸ்திரங்களை எடுத்து விடுகிறான். அதாவது உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை அவன் கெடுத்து போடுகிறான். அது மட்டுமல்ல உன்னை காயப்படுத்துகிறான், உன் இரட்சிப்பை அவன் சிதைத்து போடுகிறான். மூன்றாவதாக உன்னை குற்று உயிராக அவன் விட்டு போகிறான், உன்னை மரணத்துக்கு அவன் தள்ளுகிறான். அதாவது பிசாசு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இந்த நிலைமை? வஸ்திரங்கள் உரிக்கப்படுகிறது, அவன் காயப்படுத்தி இருக்கிறான், குற்றுயிராக விற்று போயிருக்கிறான். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை அவன் கெடுத்து போட்டிருக்கிறான். உன் ரட்சிப்பை சிதைத்து விட்டிருக்கிறான். உன்னை மரணத்துக்கு தள்ளியிருக்கிறான். இந்த இப்படிப்பட்ட பாடுகள் பிரச்சனைகள் ஏன் அவனுக்கு வந்தது? ஒரே ஒரு காரணம், அவன் எருசலேம் என்கிற மகாராஜாவுடைய நகரத்தை விட்டு பாவம் என்கிற பிசாசு வாசம் செய்கிற இடம் என்கிற எரிகோவுக்கு அவன் வந்திருக்கிறான். வந்ததனால்தான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அதான் வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடுங்கள், பிறகு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ இன்றைக்கு எந்த சூழ்நிலைகளிலும் சபையை விட்டு நான் விலகி செல்லக்கூடாது. நேரம் கிடைத்தாலும் சரி, சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் சரி, சபையை நான் புறக்கணிக்க கூடாது. ஏசுனா அது என்னோட கலந்த ஒன்று. இது தேவன் வாசம் செய்கிற ஒரு இடம். நான் என் வேண்டுதலை சொல்லக்கூடிய ஒரு இடம். என் ரட்சிப்பை கொடுத்த ஒரு இடம். என்னை நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு இடம். என்னை ஆசீர்வதிக்கப்பட்ட என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம். என் கண்ணீரை துடைத்த ஒரு இடம்தான் சபை. அது கர்த்தராக இயேசு கிறிஸ்து வாசம் செய்கிற ஒரு இடம். அது இயேசுனுடைய சரீரம் என்று வேதம் சொல்கிறது. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சிந்தித்து பார்க்கணும். இந்த மனிதன் எரிகோவுக்கு வந்ததினாலே பிரச்சனைக்குள்ளாக அவன் கடந்து வந்தான் என்று வேதம் சொல்லுது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கும் போது ஒரு ஆசாரியன் வருகிறான், ஒரு லேவியன் வருகிறான், ஒரு சமாரியன் வருகிறான். நான் சிந்தித்து பார்ப்பேன். ஆசாரியன் லேவியன் யார் அவர்கள்? ரெண்டு பேருமே நியாயப்பிரமாணத்தை முழுமையாக படித்தவர்கள். நியாயப்பிரமாணம் முழுவதும் அவர்களுக்கு தெரியும். எதை எந்த கேள்வி கேட்டாலும் சரி அவர்களாலே பதில் சொல்ல முடியும். ஏசுன்னா இந்த ஆசாரியரும் லேவியர்கள் தான் பரிசேயரும் சதுசேயரும் யாரை கேள்வி கேட்டாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவங்க கேள்வி கேட்டாங்க. ஏன்? வேதத்தை நாங்கள் படித்திருக்கிறோம், எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு ஒரு இருதயத்திலே அவங்க சிந்தனையோடு அவங்க இருந்தாங்க. அதனால் ஆனால் வேதம் சொல்லுது, இந்த ஆசாரியனும் இந்த லேவியனும் அந்த காயப்பட்டிருக்கிற அந்த மனிதனுக்கு என்ன செய்யல, உதவி செய்யல, காயத்துக்கு மருந்து வைக்கல, அவனை பராமரிக்கல. எல்லாம் படித்தவர்கள் ஆனால் செய்யல. காரணம் என்ன? முழு இருதயத்தோடு நீ கத்தரை ஆராதனை செய். உன்னை எப்படி நேசிக்கிறாயோ அதே மாதிரி மற்றவர்களை நேசிக்க வேண்டும். இது நியாயப்பிரமாணத்துடைய மிக முக்கியமான ஒரு கட்டளை. ஆனால் அதை அவர்கள் கை கொள்ளவில்லை. படித்தது படித்ததாக இருக்கிறது, கிரியையிலே காட்டவில்லை, நடைமுறைப்படுத்தவில்லை. காரணம் என்ன? சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்ப்போம். நாம் எருசலேம் என்கிற பசுத்த நகரத்தில் நாம் வாசம் செய்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்திலே நான் இருக்கிறேன். நான் ஏன் பாவம் என்கிற எரிகோவுக்கு நான் பயணமாக வேண்டும்? அங்கே போவதனாலே என்ன இருக்கிறது? அதாவது பாவம் என்பது இந்த உலகத்துக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கு. நான் தேவனுடைய பிள்ளை, ஏன் மீண்டுமாக நான் விக்கிரக ஆராதனைக்கு செல்ல வேண்டும்? நான் தேவனுடைய பிள்ளை, ஏன் நான் கல்லையும் மண்ணையும் நான் வணங்க வேண்டும்? நான் தேவனுடைய பிள்ளை, மீண்டுமாக ஏன் நான் ஆராதனையை மறக்க வேண்டும்? நான் தேவனுடைய பிள்ளை, ஏன் இந்த உலகத்தை நோக்கி நான் ஓட வேண்டும்? அப்படி ஓடினோம் என்று சொன்னால் வேதம் சொல்லுது, நீ மரணத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்கப்படுவாய், உன்னை காயப்படுத்துவார்கள், நீ குற்றுயிராக விட்டு போவார்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. அப்போ இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நாம் செல்லாதபடி தொடர்ந்து நாம் கர்த்தரை தேட வேண்டும். தொடர்ந்து நாம் கர்த்தரை தேடுகிற போது கண்டிப்பாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனால் வேதம் சொல்லுது, ஒரு சமாரியன் வந்து அவன் காயத்திற்கு மருந்து போட்டு அவன் சத்திரத்தில் வைத்து அவனை பராமரித்து அவனை சுகப்படுத்தி மீண்டுமாக நான் திரும்பி வருகிற வரைக்கும் அவன் சத்திரக்காரத்தில் ஒப்பிவித்து அதற்கான செலவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி பராமரித்தான் என்று வேதம் சொல்லுது. சமாரியன் யாரு? வேதத்தை படிக்காதவன், நியாயப்பிரமாணத்தை ஒன்றும் தெரியாது, இயேசு கிறிஸ்து ஒன்றும் தெரியாது, எதுவுமே தெரியாத யூதர்களுக்கு எதிராக இருக்கிற ஒரு சமாரியன் உதவி செய்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். முதலாவது நாம் எங்கு இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் ஒரு மனநோயாகவே இருக்கிறது. முதலாவது நாம் எங்கு இருக்கிறோம் என்பதை நிறைய வேலை நாம் மறந்துடுறோம். ஏசுனா பிரச்சனை என்று வரும்போது நாம் என்ன நினைக்கிறோம்? எரிகோவையும் நான் நினைக்கிறோம், அதாவது உலகத்தையும் நினைக்கிறோம். உலகத்தில் அவர்கள் இப்படி இருக்கிறார்கள், அவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள், நாமும் அப்படி நடக்க வேண்டும். அவர்கள் இங்கே போனார்கள், அதனால சுகம் கிடைத்தது, அவர்கள் அங்கே சென்றார்கள், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி உலகத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்ன ஒரு தேவன் நம் கூட இருக்கிறார். நீ கலங்காதே, திகையாதே, நானும் தேவன் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தை நீங்கள் பார்க்கும்போது, ஆகாரே உன் கண்ணீரை நான் கண்டேன், எசேக்கிய ராஜாவை பாருங்கள், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன் என்று தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்? பிரச்சனை வருகிற போது, நீ அழுகிற போது, உன்னை கைவிட்டு இருக்கிறார் என்று நினைக்கிற போது, யாரும் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று நினைக்கிற போது, ஒன்றை நீ மறந்து விடாதே, நீ எருசலேமிலே இருக்கிறாய், மகாராஜாவாகி இயேசு கிறிஸ்துடைய பாதுகாப்புல நீ இருக்கிறாய் என்பதை நீ மறந்து விடாதே. இயேசுனா அவருடைய ரத்தம் என்னை பாதுகாக்கும், அவர் ரத்தம் என்னை சுத்திகரித்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரித்திருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. அவர்தான் உனக்கு ரட்சிப்பு, அவர்தான் உனக்கு பாதுகாப்பு என்பதை நீ மறந்து விடாதே. ஆனால் இன்றைக்கு எரிகோ என்கிற இந்த உலகத்தை நோக்கி நீ ஓடாதே. உலகத்தில் நடக்கிற சம்பவத்தை நோக்கி அதை பெருமை பாராட்டாதே. உலகத்தில் நடக்கிற காரியங்கள் நினைத்து நீ பெருமை பேசி கொண்டிருக்காதே. அதையெல்லாம் உன்னை ஒரு நாளைக்கு கைவிடும், உன்னை குற்றுயிராக விட்டுவிடும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், அனுகூலமான காரியங்களை செய்திருக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எருசலேம் இருக்கிறோம் என்பதை மறந்துவிட்டு எரிகோவை நோக்கி நாம் போகாதபடி பரிசுத்த நகரமாகிய சபைக்கு வருவதற்கு அதிகமான முக்கியத்துவத்தை நாம் கொடுப்போம். என் தேவன் வாசம் செய்கிற ஒரு இடம் இந்த உலகத்தில் இங்கே பார்க்கும் போது சங்கீதம் 115 சொல்கிறது, அவர்களுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவர்களுக்கு காதுகள் இருந்தும் கேளாது. அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாம் தேடவில்லை என வேத சொல்லுது. நான் உங்களோடு கூட வாசம் செய்கிறேன், நான் ஜீவிக்கிற தேவன். நம்ம கூட இருக்கிற ஒரு தேவனை விட்டு விட்டு காணாத தேவனை நாம் ஏன் தேடணும்? காணாத காரியங்களை நோக்கி நான் ஏன் ஓடணும்? ஒன்றுமில்லாத தெய்வத்தை நோக்கி நான் ஏன் ஓடணும்? அப்படி ஓடுகிறோம் என்று சொன்னால் கர்த்தராகிய தேவன் நம்மை கைவிடுவார் என்று வேதம் எச்சரிக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையில் முடிந்த அளவுக்கு எருசலேமிலே நாம் தங்கியிருக்க ஆசைப்படுவோம். எந்த சூழ்நிலையிலும் சபைக்கு வருவதற்கு அதிகமான முயற்சிகளை நாம் எடுப்போம். மூன்றாவதாக வேதம் சொல்லுது, எரிகோ என்கிற நகரத்தில் நடந்த மூன்றாவது சம்பவத்தை நாம் பார்க்கும்போது வேதத்தில் இயேசுவாவின் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நாம் இன்றைக்கு நாம் பார்ப்போம். வேதத்தில் இன்றைக்கு பார்க்கும்போது கர்த்தராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த 40 ஆண்டுகள் அந்த பயணத்திலே மிகப்பெரிய அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். அவர் செய்த மிகப்பெரிய அற்புதங்களை ஒன்றாக எரிகோ மதில் இடிக்கப்பட்டது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து செங்கடலை கடந்து நிறைய ராஜாக்களை வெற்றி கொண்டு அவர்கள் பயணத்திலே வருகிற போது அவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு தடை எரிகோ என்கிற அந்த மதில் சுவர். ஏன்னா வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்துக்கு போவதற்கு முன்பாக இருந்த மிகப்பெரிய தடையாக அந்த எரிகோ மதில் சுவர் இருந்தது என்று வேதம் சொல்கிறது. அப்போ தேவனாகி கர்த்தர் இயேசுவோடத்தில் பேசுகிறார், 7 நாட்கள் மதில் சுவரை, 6 நாட்கள் மதில் சுவரை ஒரு முறை சுற்றி வர வேண்டும். நீங்களும் ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதி சுற்றி வர வேண்டும். 7வது நாளிலே 7 முறை சுற்றி வந்த பிறகு அந்த மதில் சுவர் விழுந்து போகும். ஏன்னா வேதத்தில் இங்கே பார்க்கும்போது மிகப்பெரிய மதில் சுவராக அது கட்டப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த மதில் சுவர் மேலாக அந்த அநேக வீடுகள் கட்டப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டது. இயேசுனா ராகாப்புடைய வீடு கூட அந்த மதில் சுவரிலே கட்டப்பட்ட ஒரு வீடாக அது இருந்தது என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மதில் சுவர் கட்டப்பட்டிருக்கு, அதை யாராலும் முடிக்க முடியாது. அப்போ எரிகோ ஜனங்களுடைய சிந்தனை, எங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா எங்களை சுற்றி இந்த மதில் சுவர் எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி அவர் நினைத்து கொண்டிருந்தார்கள். தேவ சொல்றாரு, 7 முறை நீங்கள் சுற்றுவார்கள், 7வது நாளிலே அது இடிந்து விழும். 7 என்பது பரிபூர்ணத்துக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கு. 7 முறை சுத்தி வந்த போது அந்த மதில் சுவர் இடிந்து விழுந்தது. எக்காலங்கள் ஊதினார்கள், ஆர்ப்பரித்தார்கள், தேவனை குறித்து புகழ்ந்து பேசினார்கள். ஆனால் அந்த ஜனங்கள் மடிந்து போனார். அந்த எரிகோ மதில் சுவர் இடிந்து விழுந்தது. யாரும் ஒன்றும் செய்யல, பெரிய ஆயுதங்களை எடுத்து அந்த சுவரை யாரை இடிக்கல, ஒண்ணுமே செய்யல, சுற்றி வந்தார்கள். ஏன், எப்படி நடந்தது? நான் வேதத்தில் பார்க்கும் போது எரிகோ என்கிற அந்த மதில் சுவரை நீ உடைத்தால்தான் கானான் தேசத்துக்குள்ள நீ பிரவேசிக்க முடியும். அப்போ இன்றைக்கு எரிகோ என்கிற மதில் சுவர் நம்ம சுற்றி இருக்கிறது. அது எது? என்னுடைய பெருமை, என்னுடைய பணம், என்னுடைய உயர்வான சிந்தனை, மற்றவர்களை விட நான் சிறந்தவன் என்று எண்ணக்கூடிய ஒரு எண்ணங்கள், என்னுடைய பாவம், இது எல்லாமே எனக்கு எதிராக இருக்கிற எரிகோ என்கிற மதில் சுவர். அப்போ எரிகோ என்கிற மதில் சுவரை நீ உடைக்க வேண்டும். பெருமை என்கிற அந்த மதில் சுவரை நீ உடைத்தால்தான் கானான் தேசத்துக்குள்ள போக முடியும், அதாவது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். பாவம் என்கிற மதில் சுவரை நீ உடைக்க வேண்டும். அன்பு செலுத்தாதபடி நான் வாழ்ந்தேன் என்று சொன்னால் அந்த அன்பு செலுத்தாத மதில் சுவரை நான் உடைக்க வேண்டும். மற்றவர்கள் நேசிக்கிற அந்த சிந்தனை எனக்குள்ள இல்லை என்று சொன்னால் அந்த மதில் சுவரை நீ உடைக்க வேண்டும். உடைப்பதற்காகவே உன்னை அழைத்திருக்கிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு நாமும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு பெரிய போராட்டங்கள் எதுவுமே இல்லை. இயேசுவோட பேசும்போது ஒண்ணுமே சொல்லல, சுற்றி வாருங்கள், மதில் சுவர் தானாகவே விழுந்து விடும். நாம் சிந்தித்து பார்ப்போம் எப்படி நடந்தது. இன்று வரைக்கும் அது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படி நடந்தது? ஒரு மதில் சுவர் எப்படி விழியும்? கிழக்கையில விழுந்து போகும். அது சிறிதான மதில் சுவர் கிடையாது, மிகப்பெரியது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு மதில் சுவர் தானாகவே விழுந்தது. காரணம் என்ன? தேவனுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். இயேசுவா தேவனுடைய வார்த்தையின்படி அவன் நடந்து கொண்டான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் என்ன சொன்னாரோ அதன்படிதான் இயேசுவா செய்தார். அதனாலே எரிகோ மதில் சுவர் விழுந்தது. கானானுக்குள்ளே அவர்கள் பயணமானார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நித்திய ராஜ்யத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். உன்னை சுற்றி நம்மை சுற்றி எத்தனை மதில் சுவர்கள் இருக்கிறது என்பதை அசந்தித்து பார்ப்பேன். பொறாமை என்கிற மதில் சுவர் உன்னை சுற்றி இருக்கிறதா? பெருமை என்கிற மதில் சுவர் உன்னை சுற்றி இருக்கிறதா? அதை நீ உடைக்க வேண்டும். எப்படி உடைப்பது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வார்த்தை கொண்டு நீ உடைக்க வேண்டும். ஏன் சொன்னா அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது, அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. காற்றே நீ அமைதலாயிரு என்று சொன்ன அந்த வார்த்தை காற்று அமைதியாக ஆனது. கடலே நீ இறையாது என்று சொல்லும் போது கடல் அமைதியாக ஆனது. எப்படி? ஒரே ஒரு வார்த்தை. பர்த்திமேயை நீ எழுந்து வா என்று சொல்லும் போது அவன் எழுந்து நடக்கிறான். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள ஒரு வார்த்தை தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே எங்கே இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற போது நம்மை சுற்றி இருக்கிற அநேக மதில் சுவர் எரிகோ என்கிற அந்த மதில் சுவர் உடைத்து எரிய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். பார்ப்பதற்கு பயமாக இருக்கிறோம். எப்படி இந்த பாவத்தை நான் விடப்போகிறேன்? எப்படி என் பெருமைகளை நான் விடப்போகிறேன்? எப்படி என் பொறாமைகளை நான் விடப்போகிறேன்? நான் அப்போ இங்கே பவுல் சொல்கிறான், நான் செய்யக்கூடாது என்று நினைக்கிறேன், ஆனாலும் என் நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னை தூண்டுகிறது. பாவம் என்னை தூண்டி கொண்டே இருக்கு என்று சொல்லி அப்போ இங்கே பவுல் சொல்கிறான். அப்போ இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் செய்வதற்கு நம்மை தூண்டி கொண்டு இருக்கலாம், பிசாசுடைய வேலையாக இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட வேலைகளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையோடு அந்த மதில் சுவரை உடைப்பதற்கு உன்னால முடியும். ஏன்னா நீ தேவனுடைய பிள்ளை. ஏன்னா இயேசுவாவும் யுத்தம் செய்யவில்லை, இஸ்ரவேல் ஜனங்களும் யுத்தம் செய்யல. சுற்றி வந்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள், எக்காலங்களை ஊதினார்கள். மதில் சுவர் இயற்கையாகவே விழுந்தது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே மதில் சுவரை உடைக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த மதில் சுவரை தள்ளக்கூடிய ஒரு வல்லமை கர்த்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிறது என்பதை நாம் விசுவாசித்து தொடர்ந்து நாம் அவரை தேடுவோம். அப்போது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்வார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த நாளிலும் கூட இந்த எரிகோ என்கிற இந்த மூன்று நிலையில் நடந்த சம்பவத்தை நாம் பார்த்திருக்கிறோம். இன்னும் அநேக சம்பவங்கள் எரிகோவை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் ஆவிக்குரிய எரிகோ பாவத்திற்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய பிரகாரமாக பரிசுத்தமான நகரமாக எருசலேம் சொல்லப்பட்டிருக்கு. நாம் எருசலேமிலே வாசம் செய்கிறோம் என்பதை மறந்துவிட்டு எரிகோவுக்கு பயணத்தை நாம் தொடராதபடி, உலகத்தை நோக்கி ஓடாதபடி, சபையை நோக்கி நாம் வருவோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய நீதியில் தேடுங்கள் என்று சொன்னது போல நாமும் மகாராஜாவுடைய நகரமாக இருக்கிற சபையை நோக்கி நாம் வருவோம். ஏன்னா இன்றைக்கு எருசலேம் என்பது நம்முடைய சபைக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த சபையை நோக்கி நாம் வருவோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நிலையான ஒரு அந்தஸ்தையும் கௌரவத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். எந்த நிலையில் இருக்கிறாயோ அதே நிலைமையோடு இயேசுவிடத்திலே சபையை நோக்கி வா, உனக்கு ரட்சிப்பு கண்டிப்பாக கர்த்தர் தருவார். பர்த்திமேயு எந்த நிலையில் இருந்தாலும் அதே நிலைமையில வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டார். அதே மாதிரி நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே எரிசிலேமை விட்டு வேறு எரிகோவுக்கு போகாதபடி நம்மை காத்துக்கொள்வோம், விசுவாசத்தை காத்துக்கொள்வோம், நம்பிக்கையை காத்துக்கொள்வோம், சபை மீது விசுவாசம் வைப்போம். இயேசுனா எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போனதுனால அந்த மனிதன் மரணத்துக்கு ஈடான ஒரு துன்பத்தை அவன் அனுபவித்தான் என்று வேதம் சொல்லுது. அப்படிப்பட்ட நிலைமைக்கு நாம் போகாதபடி எருசலேமிலே நம்ம காத்திருப்போம். அடுத்ததாக வேதம் சொல்லுது, போராட்ட களமாகிய எருசலேமுடைய மதில் சுவரை உடைத்தெறிந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எத்தனை மதில் சுவராக இருக்கட்டும் அதையெல்லாம் உடைத்தெறிகிற தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் அவரை தேடுவோம். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட எரிகோவுடைய நடந்த சம்பவத்தை நாம் பார்த்தோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எதிராக இருக்கிற பாவம் என்கிற அந்த எரிகோவை உடைத்து எறிவோம். தேவனை தொடர்ந்து நாம் தேடுவோம். தேவனாகிய கர்த்தர் வந்திருக்கிற யாவரையும் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தோடு அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நம்முடைய துதிப்பாடல் புத்தகத்திலிருந்து 171 பாடலை நம்ம பாடுவோம். நம்முடைய துதிப்பாடல் புத்தகம் 171 பாடலை நாம் பாடுவோம். 171 பாடலை நம்ம பாடலாம்.
Sama ye
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவனுடைய பெரிதான கிருபினாலே நாளில் கூட அவை அசுத்தமான இந்த ஒரு நாளுக்குள்ளாக பிரவேசிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசிரியக்க வேண்டும். கேட்ட கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எருசலேமில் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் மறந்து எரிகோவுக்கு நான் போகாதபடி, ஒருவேளை நான் எரிகோடு இருந்தாலும் கூட எருசலேமை நோக்கி வரக்கூடிய ஒரு நிலைக்கு நான் வர வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் கர்த்தர் நம்மை கைவிடுவார், நம்மை மறந்து விடுவார் என்று வேறு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட நிலைமைக்கு நான் போகாதபடி தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யமாகிய சபைக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்து தொடர்ந்து சபைக்கு நான் வருவோம். தேவனாகிய கர்த்தர் வந்திருக்கிற யாவரையும் அவர் ஆசிரியப்பராக இந்த நாளிலும் கூட நாம் ஒன்று கூடி கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெபம் செய்வோம். பலப்படுத்தும் நடந்து கொண்டு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னோம். விசேஷமாக நாளுக்குள்ளாக பேசுகிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கணத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த ராஜாவை ஒவ்வொரு வேலைவீரங்களை கத்தராக இயேசுவின் சுனாமத்தினாலே எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். இதோ கடலாதி திகையாலே நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்ல தரப்பு இதனை எங்களோடு கூட வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். ராஜா கரம் இறங்கட்டும், உங்களை கரம் இறங்கட்டும் ராஜா. பலப்படுத்துகிற தேவி நீரைகளை பலப்படுத்த ராஜா. நீரை ஆசீர்வதி, நீரை ஆசீர்வதியும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீரை ஆசீர்வதியும் ராஜா. தடைகள் நீக்கி போடுகிற தேவனே அபியாயம் அதில் இருக்கிற ஒவ்வொரு தடைகளையும் எடுத்துக் கொடுங்கள். பாதுகாத்து அதிசயமானவரே அதிகாத பூமியிலே நான் அடக்கப்பட்டு போகாதபடி நீரை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னார் ஜெபிக்கிறோம். கைவிடாத தேவனே எங்கள் தேவைகளை சந்தித்தார் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீர் எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாளில் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ கலங்காது திகழ்ந்தாது நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்ல தப்புகிறேன். இதாமே எங்களோடு கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். இந்த கிருபை இறங்கட்டும், இந்த கிருபை இறங்கட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீர் எங்களை ஆசீர்வதி, எங்களை பலப்படுத்தும், எங்களை பாதுகாத்துக் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சூத்திரம்